கவிதை கனவுகள் கோவில் உள்ள ஊரில்.
கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், பழமொழியாய் சொன்னதே பயன்தரும் வழியதே. கோவில் உள்ள ஊரில் குடியிருக்க வேண்டாம், புதுமொழியில் சொல்வது பயன்தரும் புதிர் இது. கோவிலை நாடிச் செல்ல கோடி கோடி காரணங்கள், ஆண்டவனை தரிசிக்க ஆழ்மனதில் அமைதி பெற, பாரங்களை குறைத்துவிட, பாவங்களை கழுவி வர, கேள்விகளின் விடை காண, தேவைகளை தீர்த்துவிட, இப்படியாய் காரணங்கள், இன்னும் பல காரணங்கள். கோவிலை சந்தையாக்கி கோடி சேர்க்கும் வியாபாரம், ஆலயத்தை ஆதாயமாக்கி அரசியல் விளையாட்டுக்கள், ஆண்டவன் பெயர் சொல்லி தாண்டவமாடும் வன்முறைகள், இப்படி வளர்ந்துவிட்ட இன்னல்களால் கோவில் உள்ள ஊரில் குடியிருக்க வேண்டாம் புதுமொழி சொல்வதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, சில வாரங்களுக்கு முன் எனக்கு வந்த ஒரு மின்னஞ்சலில் த ஸ்மைலிங் ஜீசஸ், சிரிக்கும் இயேசு என்ற தலைப்பில் பல படங்கள் வந்து சேர்ந்தன. மிக அழகான படங்கள். அவை அனைத்திலும் இயேசு குழந்தைகளோடு விளையாடும் காட்சிகள் வரையப்பட்டிருந்தன. அந்த ஓவியங்களில் இயேசு வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தார். நான் இதுவரை எண்ணி பார்த்திராத கோணத்தில் இயேசுவை சித்தரித்த படங்கள் அவை. இந்த ஓவியங்களை கோவில்களில் வைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எனக்குள் நானே எண்ணிக்கொண்டேன். இதுபோன்ற வித்தியாசமான ஓவியங்களை கோவிலில் பீடமேற்றினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வியும் உடன் எழுந்தது. இதே கேள்வி அன்பர்களே இன்று என் மனதில் மீண்டும் எழுந்துள்ளது. காரணம், இன்று நாம் நற்செய்தியில் சந்திக்கும் வித்தியாசமான இயேசு. அன்புள்ளங்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு இயேசுவை நாம் பாலை நிலத்தில் சந்தித்தோம். பசியோடு களைப்போடு இருந்த இயேசு அவர். இரண்டாவது வாரம் இயேசுவை நாம் மலை மீது சந்தித்தோம். உருமாறி ஒளி வெள்ளத்தில் தோன்றிய இயேசு அவர். தவக்காலத்தின் மூன்றாவது ஞாயிறான இன்று இயேசுவை கோவிலில் சந்திக்கின்றோம். கோபக் கனல் தெரிக்க தோன்றும் இந்த இயேசு நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றார். தவக்காலத்தின் இந்த மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் சிந்தித்த காட்சிகளை ஓவியங்களாக பார்த்திருக்கின்றோம். இந்த மூன்று ஓவியங்களில் பாலை நிலத்திலும் மலை மீதும் நாம் சந்தித்த இயேசுவை கோவிலில் பீடமேற்ற நமக்கு தயக்கம் இருக்காது. ஆனால் எருசலேம் கோவிலில் நாம் இன்று சந்திக்கும் இயேசுவை பீடமேற்ற முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நாம் தயங்குகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, கோவில்களில் நாம் பார்க்கும் இயேசுவின் திருவுருவங்கள் சாந்தம் நிறைந்த உருவங்கள், வெற்றி வாகை சூடிய உருவங்கள், அல்லது சிலுவையில் துன்புறும் உருவங்கள். இவ்வளவு அமைதியாக சாந்தமாக நம்முடைய கோவில்களில் காணும் இயேசு ஒருநாள் அவரே கோவிலுக்கு சென்றபோது கோபம் கொண்டார். கோவிலை சந்தையாக மாற்றியவர்களை சாட்டையெடுத்து விரட்டினார். இன்று அவர் நம் கோவில்களுக்கு வந்தால் என்ன நினைப்பார், எப்படி நடந்து கொள்வார் என்பதை சிந்தித்து பார்க்க நமக்கு இந்த ஞாயிறு ஒரு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இயேசுவின் வாழ்வை ஒரு திரைப்படமாக என் எண்ணங்களில் அடிக்கடி பார்த்திருக்கின்றேன். அத்திரைப்படத்தில் நான் மிகவும் ரசித்து கைத்தட்டிய ஒரு காட்சி இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய காட்சி. எந்த ஒரு திரைப்படத்திலும் கதையிலும் வில்லன்களை விரட்டியடிக்கும் நாயகனை கைத்தட்டி ரசிப்போம் இல்லையா? அதையொத்த ஒரு எண்ணம் இது. கோவிலை தூய்மைப்படுத்தும் கதாநாயகன் இயேசுவை இன்று நாம் சந்திப்போம், சிந்திப்போம், வாருங்கள்.
ஆலயம் நுழைவோம், பலியினில் இணைவோம், ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். ஆனந்தமுடனே அவர் இல்லம் செல்வோம், ஆவலாய் நம்மை அழைக்கின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, கோவிலுக்கு சென்றால் நாம் தூய்மை பெறலாம் என்ற எண்ணம் தான் நம்மில் பலருக்கு உண்டு. ஆனால் இங்கோ இயேசு கோவிலையே தூய்மைப்படுத்துகின்றார். இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் தனியொரு இடம் பிடித்த எருசலேம் கோவில், அந்த உலக புகழ்பெற்ற புனித தலத்தில் இயேசு கோபத்துடன் நடந்து கொண்டதற்கான காரணம் ஆகியவற்றை புரிந்து கொள்வது நமக்கு பயன் அளிக்கும். அன்புள்ளங்களே, இங்கு நான் பகிர்ந்து கொள்ளும் எண்ணங்கள் என்னுடைய சொந்த கற்பனையில் தோன்றிய எண்ணங்கள் அல்ல. ஒரு சில விவிலிய விளக்கங்கள், மறையுரைகள் இவற்றிலிருந்து நான் திரட்டிய எண்ணங்கள் இவை. எருசலேம் கோவிலில் அன்று நடந்ததாக நான் கூறும் விவரங்களுக்கும் இன்று நாம் நடைமுறையில் காணும் பல நிகழ்வுகளுக்கும் நெருங்கிய ஒப்புமை இருந்தால் நாம் கேள்விகளை எழுப்பவும் பதில்களை தேடவும் கடமைப்பட்டுள்ளோம். யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்குச் சென்றார் என்று இன்றைய நற்செய்தி துவங்குகின்றது. இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பாஸ்கா விழாவை ஒட்டி எருசலேமுக்குச் செல்ல வேண்டும். அந்த ஆண்டுக்கான காணிக்கையை கோவிலில் செலுத்த வேண்டும். இது இஸ்ரேல் மக்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை. இயேசுவும் ஒரு யூதருக்குரிய கடமைகளை நிறைவேற்ற கோவிலுக்குச் சென்றார். அங்கு சென்றவர் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்தார். ஏற்கனவே அவர் 12 வயது சிறுவனாக முதல் முறை எருசலேம் கோவிலுக்கு சென்றபோது அவர் கண்ட ஒரு சில காட்சிகள் அவரை பாதித்திருக்க வேண்டும். அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் அவர் அங்கு சென்று திரும்பிய போதெல்லாம் அவர் உள்ளத்தை வேதனையும் கேள்விகளும் நிறைத்திருக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் அந்த வேதனைகளுக்கும் கேள்விகளுக்கும் விடை தேடி வந்த இயேசு இன்று தானே அந்த விடையாக மாற துணிந்துவிட்டார்.
என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில்
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவுக்குள் இத்தனை கேள்விகளும் வேதனைகளும் உருவாக காரணம் என்ன? ஏழைகளும் புற இனத்தாரும் அடைந்த துன்பங்கள். இயேசுவே ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் ஏழை யூதர்கள் பட்ட அவஸ்தைகளை அவரும் அடைந்திருப்பார். இறைவனைக் காண எருசலேம் செல்வோம் என்ற ஆர்வத்தோடு இந்த ஏழைகள் ஆண்டு முழுவதும் சிறுக சிறுக சேமித்து எருசலேம் கோவிலுக்கு அவர்கள் வந்தபோது அங்கு அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் பல. ஆண்டவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என ஆண்டு முழுவதும் தங்கள் வீடுகளில் கண்ணும் கருத்துமாக அவர்கள் வளர்த்து எடுத்து வந்த ஆடு மாடு புறா போன்ற காணிக்கைகளை குருக்களிடம் கொண்டு சென்றபோது அந்த காணிக்கைகளில் ஏதாவது ஒரு குறை கண்டனர் குருக்கள். குறையுள்ள காணிக்கைகளை அவர்கள் ஏற்க மறுத்தனர். எனவே அந்த ஏழைகள் கோவிலில் அநியாய விலைக்கு விற்கப்பட்ட ஆடு மாடு புறா இவைகளை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். ஆண்டு முழுவதும் அவர்கள் சேமித்து வைத்த பணமெல்லாம் ஒரு காணிக்கை வாங்குவதற்கே பற்றாமல் போயிற்று. அடுத்ததாக அன்புள்ளங்களே, கோவிலுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை பணமும் பிரச்சனைகளை எழுப்பியது. இஸ்ரேல் மக்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்திய நாணயம் ரோமைய நாணயம். அந்த நாணயத்தை கோவிலில் காணிக்கையாக செலுத்தக்கூடாது, ஏனெனில் அந்த நாணயத்தில் சீசரின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. எனவே காணிக்கை செலுத்தும் அனைவரும் கோவிலுக்கு வெளியே இருந்த நாணயம் மாற்றும் இடங்களில் தாங்கள் சேமித்து வைத்திருந்த ரோமைய நாணயங்களை கொடுத்துவிட்டு கோவிலுக்கு ஏற்ற நாணயங்களை வாங்க வேண்டும். இந்த வர்த்தகத்திலும் ஏழைகள் அதிகமாக ஏமாற்றப்பட்டனர். அன்பு இதயங்களே, ஆண்டு முழுவதும் காத்திருந்து கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து இறைவனை காண வந்தால் இங்கு இறைவனை காண இத்தனை தடைகள் உள்ளனவே. அவர்கள் தரிசிக்க வந்த இறைவன் அவர்களது ஒரு வருட சேமிப்பையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஆண்டும் உயர உயர விலகிச் செல்கிறாரே என்ற தவிப்பு அந்த ஏழை மக்கள் மனதை ஆக்கிரமித்தது. இறைவனின் இல்லத்தில் அவரது கண்முன்பாகவே இத்தனை அக்கிரமங்கள் நடக்கின்றனவே என்று ஆயிரம் ஆயிரம் ஏழைகளும் நேரிய மனத்தவரும் வெந்து புழுங்கிக் கொண்டிருந்தனர்.
ஏழை மக்கள் குரலை கேட்டு இறங்கி வந்த சாமி, நீ எங்க சாமி, நீ எங்க சாமி, எப்பவுமே எங்க கூட இருந்திடணும் சாமி.
அன்பு இதயங்களே, ஏழை யூதர்கள் அடைந்த அதே வேதனை புழுக்கம் இவைகளெல்லாம் யூதர் அல்லாத புற இனத்தவருக்கும் இருந்தது. எருசலேம் கோவிலில் வியாபாரங்கள் நடந்ததெல்லாம் கோவிலின் வெளிச்சுற்றில். அந்த வெளிச்சுற்று புற இனத்தவர் அவை என்று அழைக்கப்பட்டது. புற இனத்தவர் இந்த வெளிச்சுற்றில் மட்டும் நின்று இறைவனை தரிசிக்க அனுமதி உண்டு. இந்த வெளிச்சுற்றில் கடைகள் கூடிவிட்டதால் கடவுள் காணாமல் போய்விட்டார். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத கதையாக இறைவனை காண ஆவலாய் வந்திருந்த புற இனத்தவர் இறைவனை காண முடியாமல் ஏமாற்றம் அடைந்திருக்க வேண்டும். அவர்களுக்கென குறிக்கப்பட்டிருந்த வெளிச்சுற்றை ஆக்கிரமித்திருந்த அந்த சந்தையை கண்டு இஸ்ரேல் மக்கள் இறைவன் மீதே ஓரளவு வெறுப்பை வளர்த்து கொண்டு திரும்ப வேண்டிய நிலைக்கு இந்த புறவினத்தார் தள்ளப்பட்டிருக்கலாம். ஏழைகளையும் புற இனத்தாரையும் வாட்டி எடுத்த கேள்விகள், வேதனைகள் இயேசுவையும் வாட்டி எடுத்தன. இந்த வேதனை கோபமாக வடிவெடுத்தது. ஏழை யூதர்களும் புற இனத்தவரும் கடவுளை சந்திக்க முடியாதபடி ஒரு சந்தையாக, கல்வரின் குகையாக மாற்றப்பட்டிருந்த அந்த எருசலேம் கோவிலை சுத்தம் செய்ய முடிவெடுத்தார் இயேசு.
ஏழமக்க குரலை கேட்டு இறங்கி வந்த சாமி, நீ எங்க சாமி, நீ எங்க சாமி, எப்பவுமே எங்க கூட இருந்திடணும் சாமி, இருந்திடணும் சாமி, இருந்திடணும் சாமி.
எனதருமை அன்புள்ளங்களே, இறைமகன் இயேசு எருசலேம் கோவிலில் செய்த அந்த புரட்சியை நாம் ஒரு புதுமையாகவே பார்க்க வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை எப்படி தனியொரு மனிதர் தலைகீழாக மாற்றத் துணிந்தார், எப்படி அந்த நேரத்திலேயே அவர் கொல்லப்படாமல் தப்பித்தார் என்பதெல்லாம் புதுமைதானே. இந்த புதுமையை எண்ணி பார்க்க நமக்கு திரு அவை ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. அன்பு இதயங்களே, கோபக் கனல் தெரிக்க இயேசு இந்த கோட்டையை தாக்கிய போது அவர் எந்த அதிகாரத்தில் இவற்றை செய்கிறார் என்ற கேள்வியும் எழுந்தது. இயேசு அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்ற சவாலை அவர்கள் முன் வைத்தார் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இதை குழந்தைத்தனமான சவாலாக நாம் பார்க்கலாம், அல்லது கடவுளால் மட்டுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சவாலாகவும் கருதலாம். இயேசு கூறிய அந்த கோவில் அவரது உடல் என்றும் யோவான் தனது நற்செய்தியில் கூறுகின்றார். முற்றிலும் தகர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ற அந்த கோவிலை கடவுள் 3 நாட்களில் மீண்டும் கட்டி எழுப்பினார். இந்த கோவிலில் வியாபாரங்கள் கிடையாது, கடவுளை விலை பேச முடியாது, வெளிச்சுற்று உள்சுற்று என்ற பாகுபாடுகள் கிடையாது. வறியோர், செல்வந்தர், பாவி, புண்ணியவான், யூதர், புற இனத்தவர், ஆண் பெண் என்ற எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் அனைவரும் உள்ளே வரலாம். இறைவனை எந்த தடையும் இல்லாமல் கண்ணாரக் கண்டு நிறைவடையலாம். இத்தகைய அழகிய கோவில்கள் நம்முடைய சமுதாயத்தில் மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.